இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று 2026 ஆண்டு மே மாதம் 22 தேதி தமிழிற்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 8 தேதி இஸ்லாமியருக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1447 ஆண்டு ஜூல்ஹஜ் மாதம் 4 நாள் வளர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியும் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் நீங்கள் திருக்குறளின் 28 அதிகாரமான கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தின் 6 குறளினை பார்க்க இருக்கின்றீர்கள். பொதுவாக ஒழுக்கம் உடைமை என்று கூறியவர் துறவர்த்தாருக்கு மட்டும் கூடா ஒழுக்கம் என தனியே கூறுதல் கருதத்தக்கது. அகதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று என்ற துறவர்த்தை சுட்டியவர் அங்கனம் பழிக்கும்படியான கூடா ஒழுக்கத்தை இந்த அதிகாரத்தில் கண்டிக்கிறார். மனத்துறவே முழு துறவு, மனதால் துறவு கொள்ளாது துறந்தவர் போல் வஞ்சித்து வாழ்பவர்களை விட கொடியவர்கள் வேறு யாருமில்லர் என்று இந்த 276 குறளில் காட்டுகின்றார். நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல். கடலில் திசை காணாமல் தத்தளிக்கும் கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் வேண்டும், அலைபவனுக்கு நிழல் வேண்டும், வண்டி எழுத்து ஓய்ந்த மாட்டுக்கு உறங்க இடம் வேண்டும். அறவழி வாழும் விருப்பத்திற்கும் உலகியல் சோதனைக்கும் இடையில் அல்லற்படுபவனுக்கு ஆறுதல் சொல்ல ஒருவன் வேண்டும். பொருளே இன்பமே என்று அலைபவனை பிடித்து நிறுத்தி அவையல்ல இன்பம் தன்னை உணர்வது தன்னில் நிலை நிற்பது இன்பம் என்று எடுத்துக்காட்ட ஒருவன் வேண்டும். ஏமாற்றத்திலும் வெறுப்பிலும் கசப்பிலும் நொந்து போனவனுக்கு மனப்புண்ணுக்கு மருந்து வேண்டும். தான் பெற்ற மெய்யுணர்வின் பயனை வாழ்க்கை நெறியாக மாற்றி எடுத்துக் கூறி வழிகாட்ட ஒருவன் வேண்டும். யார் அது? இவனைப் போல் இல்லறத்தில் சங்கடப்படுபவனா அல்ல, துறவியாகத்தான் இருக்க முடியும். துறவி பற்றற்றவன், சுயநன்மை பாராதவன் என்ற நம்பிக்கையினால் தான் இல்லறவாசி தவச்சாலையை நாடுகிறான். உண்மை துறவியாக இருந்தால் தவத்தால் மெலிந்து வைராக்கியத்தில் மலையாக விளங்கி பற்றற்ற பான்மையும் மெய்யுணர்வும் உடையவனாவான். ஆனால் இல்லறத்தானுக்கு கலங்கரை விளக்காவான், துன்ப வெயிலுக்கு நிழலாவான், மனப்புண்ணுக்கு மருந்தாவான். அப்படியாயின் போலி துறவியானால்? துறவு என்பது தவச்சால்வை வாழ்வும் காவியுடையும் கனமான பூசையும் கட்டியம் கோரும் சீழர் சூழலும் அல்ல, சாத்திரம் ஒப்பித்தல் அல்ல, அலசி ஆராய்ந்து அழகாக பேசுதல் அல்ல. உள்ளம் துறவு உணர்வில் பழுத்திருக்க வேண்டும். அதனால் அமைதியின் மறுவிலாசம் முகமாக வேண்டும். அதை பார்த்தாலே பாவம் தொலையும், துயரம் நீங்கும், சோகம் போகும். ஆனால் போலி துறவியோ ஊரை வஞ்சிக்கிறான், உள்ளத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்துவிட ஆத்திரம் உதட்டிலோ சாத்திரம். மனதில் மாதரின் இன்பத்தை நாடும் இனம் வாய்ச்சொல்லிலோ பரலோக வழி சொல்லும் ஞானம். கொடியவன் இவனை விட யார்? தன்னை வணங்குவோர்க்கு இவன் அள்ளி வழங்குவது அருள் அல்ல மருள், பயனல்ல பாவம். நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல். இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 28 அதிகாரமான கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தின் 6 குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
அன்பின் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புலர்ந்துள்ள பொழுது அனைவருக்கும் இனியதொரு நற்பொழுதாய் அமைந்திட வாழ்த்தி கொண்டு இன்றைய தினமும் வளமை போன்று நற்சிந்தனை நிகழ்ச்சியில் நம்மில் பல பேரை அவர்களது மனம் எப்படி வழிநடத்துகிறது என்பதனை விளக்க ஓர் சிறுகதை கேட்டு சிந்திப்போம் வாருங்கள். ஓர் நாட்டு ராஜாவின் காதிற்குள்ளே இரவு வேளை ஒரு பூச்சி நுழைந்து விட்டது. காதின் உள்ளே இருந்த பூச்சியை எடுக்க அருகில் இருந்தவர்கள் படாத பாடுபட்டார்கள். அவர்கள் முயற்சி எதுவும் பலிக்கவில்லை. ராஜ வைத்தியரிடம் பிரச்சனையை கூறினான் மன்னன். தொலை தூரத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட மூலிகைகளை பிழிந்து காதிற்குள் விட்டார் வைத்தியர். எதற்கும் பலன் இல்லை. மன்னனின் காதினுள் உள்ள பூச்சியை எடுப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான பரிசில்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. எங்கிருந்தெல்லாமோ வைத்தியர்கள் வந்தார்கள். யாராலும் பூச்சியை எடுக்க முடியவில்லை. மன்னனின் காதிற்குள் அந்த பூச்சி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்ததால் அவனால் நிம்மதியாக தூங்கவோ உணவு உண்ணவோ முடியாமல் பொலிவு இழந்து படுக்கையில் வீழ்ந்து கிடந்தான். இந்த நேரத்தில் இமயமலையில் இருந்து ஒரு துறவி சீடர்களோடு அந்த நாட்டிற்கு விஜயம் செய்தார். அரண்மனைக்கு வந்து மன்னனின் காதை பரிசோதித்த துறவி சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்தபின், இது மிகவும் அபூர்வமான பூச்சி, இதனை எடுக்க இமயமலையில் இருந்து நான் எடுத்து வந்திருக்கும் மூலிகைகளை இன்று இரவு பூஜையில் வைத்து நாளை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் காதினுள் சாறு பிழிந்து விடப்படும் என்று கூறினார். மறுநாள் காலை மூலிகை சாறு அரைக்கப்பட்டு மன்னனின் காதினுள் ஊற்றப்பட்டது. அடுத்த சில நொடிகளில் இறந்து போன பூச்சி வெளியே வந்து விழுந்தது. மன்னனிடம் அந்த பூச்சியை காட்டினார் துறவி. துறவியின் கால்களில் விழுந்து வணங்கிய மன்னன் அன்று நிம்மதியாக தூங்கி உணவு உண்டான். பழைய பொலிவு சில நாட்களிலேயே திரும்பிவிட்டது. துறவியின் சீடர்களில் ஒருவன் மெதுவாக துறவியிடம் வந்து, குருவே, அந்த அற்புதமான மூலிகை பற்றி கொஞ்சம் கூறுங்கள் என்று கேட்டான். துறவி புன்னகைத்தவாறே, மன்னனின் காதினுள் பூச்சி சென்றது உண்மை, ஆனால் அது சிறிது நேரத்தில் இறந்திருக்கும் அல்லது வெளியே வந்திருக்கும். ஆனால் அது ஏற்படுத்திய குறுகுறுப்பு மன்னனின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. எனவே அவரது மனோவியாதிக்குரிய சிகிச்சை தீவிரமானது போல் நானும் ஊரிலே இருந்த சாதாரண இலையை பூஜையிலே வைப்பது போல் பாசாங்கு செய்து காலை வேளை இருட்டு நேரத்தில் காதினுள் சிறிது புளிந்துவிட்டு ஏற்கனவே பிடித்து வைத்திருந்த ஒரு இறந்த பூச்சியை காட்டினேன். மன்னனன் நம்பினான். அவனது நோயும் போய்விட்டது என்றார். ஆம் நேயர்களே, மனிதர்களை துன்புறுத்தும் வியாதிகள் பல நம் மனதில்தான் இருக்கின்றன. காதினுள் நுழைந்த பூச்சி போய்விட்டாலும் நம் மனதினுள் நுழைந்த பூச்சிதான் நம்மை சாகடித்துக் கொண்டிருக்கிறது. பூச்சி காதில் இல்லை, மனதில் இருக்கிறது. மனதை ஆற்றுப்படுத்தி ஆரோக்கியமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.
அடுத்து சங்கநாதன் வானொலியில் இளந்தலைவர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நியூசிலாந்தில் மட்டுமல்லாது மேலை தேசத்தில் இருந்தும் இதை கேட்டு பாராட்டுவது மட்டுமல்லாது தங்களது சிறார்களின் மலலை தமிழை பதிவு செய்து பங்குபற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றியும் பாராட்டுகளும்.
இளந்தலைவர் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க வருகிறார் துவாரகா குருவரன். குருவரன் ஸ்வீதா தம்பதியினரின் புதல்வியான இவரின் பதவினை கேளுங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். மலர் வெளி சோலை நாதிதுவோம், மயிலென மகிழ்வுதன் ஆதிதுவோம், மலர்தொரும் வந்தென பாதிதுவோம், மனங்கவர் குயில் என கோவிதுவோம், கோவிதும் குரல் தனை ததித்திடவே கொதுமைகள் வருமெனில் துதித்தெழுவோம், ஏவிதும் வேலுறு வெதித்திடுவோம், எரித்திடும் பகைத்தனை அதக்கிடுவோம், கனிநிகர் கவிதைகள் பதைத்திடுவோம், காவியம் பற்பல துதித்திடுவோம், இனிமைகள் யாவையும் பதைத்திடுவோம், இதர்தரின் செயல்களை ததித்திடுவோம், வறுமையின் கொடுமையை போக்கிடுவோம், வளமைகள் யாவுமே ஆக்கிடுவோம், சிறுமைகள் நம்மிடம் நீக்கிடுவோம், சிந்தனை நெஞ்சினில் தேக்கிடுவோம், உழைப்பினை நலமுற காத்திடுவோம், உரிமையை உலகினில் நாத்திடுவோம். பிழைப்பினை பறித்திடும் கூத்த மாதை பெரும்புலி போலன் தோத்திடுவோம். உறிஞ்சிடும் அத்தைகள் உலவிடுமேல் உலகமும் அறநெறி விலகிடுமே. அறிந்திடும் அனைவரும் நலமுறலாம், அமைதியும் நிலமிசை நடமிடலாம். இயற்கையின் விளைவெனும் இ உடைமையெல்லாம் யாவரும் பெறவொளி ததையிடையாம். செயற்கையில் அவை தனி உதைமையினில் சிறியவர் செயலது மதைமையுமா. நலமுற அனைவரும் கூதிடுவோம், நாத்தினில் அமைதியை நாத்திடுவோம். மலர்விரி சோலையை தேதிடுவோம், மனங்கவர் குயில் என பாதிடுவோம்.
அடுத்ததாக சங்கடாதத்தில் இளந்தளிர் பகுதியில் திவாகரன் பத்ஸ்லா தம்பதியினரின் மகனான ஜெய் விக்னாவின் கோவில் கும்பாபிஷேகத்தை பற்றிய பதிவொன்றினை கேளுங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்க வேண்டாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், குணருத்தாழ்நம் பூர்வ புண்ணியம் என்றார்கள் நம் முன்னோர்கள். முருகப்பெருமானின் திருக்கோயிலுக்கு புத்தியூட்டி புனருத்தாரணம் செய்து மகா கும்பாபிஷேகம் காணும் பாக்கியத்தை பெற்றுள்ளோம். அதை பற்றி சில வரிகள் பேச வந்திருக்கும் நான் ஜெய் விக்னா திவாகரன். கும்பம் என்றால் நிறைத்தல் என்று பொருள். நம் ஆலயங்களில் வீட்டிருக்கும் விக்கிரகங்களுக்கு அபிஷேகங்கள் மூலம் இறை சக்தியை நிறைத்தல் கும்பா அபிஷேகம். அருவமாக உள்ள இறைவனை உருவ வடிவில் கொண்டு வந்து வணங்குவதே இது தத்துவமாகும். வானத்தில் அருவே நிலையுள்ள இறைவனை மந்திர ஒளிகள் மூலமாக யாகம் வழியே கும்பத்தில் கொண்டு வந்து விக்கிரகம் மீது ஊட்டும் பொழுது பஞ்சபூதங்களும் இணைந்து இறை சக்தியை நமக்கு வழங்குகிறது. இறைவன் இருந்தருளும் இடங்களை கும்பம், பிம்பம், தம்பம் என மூன்று வகையாக கூறுவர். ஆலயங்களை புதுப்பிக்க அங்குள்ள பிம்பம், தம்பம் ஆகியவற்றில் விளங்கும் மூர்த்திகளை கும்பத்தில் ஆவாகனம் செய்து கோயிலை புதுப்பித்த பின் அபிஷேகத்தின் மூலம் மீண்டும் அம்மூர்த்திகளை சேர்ப்பித்தலை கும்பாபிஷேகம் என கூறுவர். கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு மூல விக்கிரகத்திற்கு முறைப்படி அபிஷேகம் அலங்காரம் செய்தல் மகாபிஷேகம் ஆகும். பிறந்த குழந்தையாக விக்கிரகத்தில் விட்டிருக்கும் இறைவனை 48 நாட்கள் விசேஷ அபிஷேக பூஜைகள் செய்து முழு சக்தியுடன் இறக்கச் செய்வது மண்டல அபிஷேகம் ஆகும். பிறந்த குழந்தையாக கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும் என்பது ஆகம விதி. மூலவர் விக்கிரகத்திற்கு அஷ்டபந்தனம் சாட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஆலயங்களில் மட்டுமே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்வார்கள். அஷ்டபந்தன மருந்து என்பது 12 வருடங்களில் தன் சக்தியை இழந்துவிடும் என்கிறார்கள் ஆச்சாரியார்கள். எனவே அதனை எடுத்துவிட்டு புதிதாக அஷ்டபந்தனம் சாதி கும்பாபிஷேகம் செய்வார்கள். கும்பாபிஷேகத்தில் கும்பம் கடவுளின் உடலையும் கும்பத்தின் மீது சுட்டப்பட்ட நூல் நாடி நரம்புகளையும் கும்பத்தில் ஊட்டப்படும் நீர் இரத்தத்தையும் அதனால் போடப்படும் தங்கம் ஜீவனையும் மேல் வைக்கப்படும் தேங்காய் தலையையும் பரப்பப்பட்ட தானியங்கள் ஆசனத்தையும் குறிக்கின்றது. ஒரு கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட 3 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் போகும். 33 கோடி தேவர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றால் கும்பாபிஷேகத்திற்கு பிறகு கோவிலில் 48 நாட்கள் நடக்கும் மண்டல பூஜையில் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு பலனை அடையலாம். குழந்தைக்கு வளம் பெருக நலம் சுரக்க நமது ஆலய கும்பாபிஷேகத்தில் முடிந்தவரை பங்கு பெறுவோம், பயன் பெறுவோம், நலன் பெறுவோம். நன்றி, வணக்கம்.
அந்த பதிவினை தொடர்ந்து வருவது திரு தயாளன் வெண்ணிலா தம்பதிகளின் செல்ல மகளான செல்வி அவாந்திகா தயாளனின் பதிவொன்று.
தங்கநாத நேயர்களுக்கு வணக்கம். கதையின் பெயர் விடாமுயற்சி வேண்டும். நரதர் என்ற தேவ முனிவர் ஒருவர் இருந்தார். நரதர் மிகப்பெரிய யோகி. அவர் எங்கும் சஞ்சரிப்பார். ஒரு நாள் அவர் ஒரு காட்டின் வழியாக செல்லும் போது ஒருவனை கண்டார். வெகுகாலம் ஓரிடத்திலேயே அமர்ந்து தியானித்து தவம் செய்ததால் அவனது உடலை சுற்றி கரையான்கள் புற்று கட்டிவிட்டன. அவன் நரதரை அழைத்து, எங்கே போகிறீர் என்று கேட்டான். நான் சொர்க்கத்திற்கு செல்கிறேன் என்றார் நரதர். அப்படியானால் ஆண்டவன் எனக்கு எப்போது அருள் புரிவார், எப்போது முக்தி அளிப்பார் என்று நீங்கள் தெரிந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அவன். நரதர் சிறிது தூரம் சென்றார். அங்கே ஒருவன் பாடி குதித்து நடனமாடி கொண்டிருந்தான். அவன் நரதரை கண்டு, நரதரே எங்கே செல்கிறீர் என்று கேட்டான். அவனது குரலும் செயலும் சாந்தமாக இல்லை. நரதர், நான் சொர்க்கத்திற்கு போகிறேன் என்றார். அப்படியானால் எனக்கு எப்போது முக்தி கிடைக்கும் என்று கேட்டு வாருங்கள் என்றான் அவன். நரதர் சென்று விட்டார். சிறிது காலத்திற்கு பின் நரதர் அந்த காட்டின் வழியாக திரும்பி வந்தார். உடலை சுற்றி புற்று வளர்ந்திருந்த மனிதன், நரதரே என்னை பற்றி பகவானிடம் கேட்டீரா என்றான். ஆம் என்றார் நரதர். பகவான் என்ன சொன்னார் என்று கேட்டான். நீ இன்னும் நான்கு பிறவிகளுக்கு பின்னர் முக்தி அடைவாய் என்று பகவான் கூறினார். அதை கேட்டதும் அவன் அழுது புலம்பி, என்னை சுற்றி புற்று மூடம் வரை இவ்வளவு காலம் தியானித்தேன், இன்னும் நான்கு பிறவிகளா என்றான். நரதர் மற்ற மனிதனிடம் சென்றார். பகவானிடம் கேட்டீரா நரதரே என்றான் அவன். ஆம் கேட்டேன். அந்த புளிய மரத்தை பார், அதில் எத்தனை இலைகள் உள்ளனவே அத்தனை பிறவிகளுக்கு பின் உனக்கு முக்தி கிடைக்கும் என்றார் பகவான். அதை கேட்டதும் அவன் மகிழ்ச்சியால் குதித்தபடியே, இவ்வளவு விரைவாக எனக்கு முக்தி கிடைக்கப் போகிறதா என்று கூறினான். அப்போது ஒரு குரல், மகனே இந்த கணமே உனக்கு முக்தி அளிக்கிறேன் என்று கூறியது. அவனது விடாமுயற்சிக்கு கிடைத்த வெகுமதி இது. அத்தனை பிறவிகளிலும் பாடுபட அவன் தயாராக இருந்தான். எதுவும் அவனை தளர செய்யவில்லை. ஆனால் முதன் மனிதனுக்கு நான்கு பிறவிகள் கூட மிக நீண்ட காலமாக இருந்தது. விடாமுயற்சி மட்டுமே பெரும் பேற்றை அளிக்கும். நன்றி, வணக்கம்.
சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நினைவு நாள் 2026 எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் திகதி சனிக்கிழமை மாலை 5:30 தொடக்கம், 9:30 வரை. இடம் மேரோட் போர் நினைவு மண்டபத்தில் அமையவுள்ள பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அரங்கத்தில் தமிழ் திருவிழாவாக தமிழ் மொழி விழா, இயல் இசை மற்றும் பல்வேறு போட்டிகள் என்ற வகையில் தமிழர் பெருமையை கொண்டாடுகிற தமிழ் விழா நிகழ்ச்சி மற்றும் தமிழ் மொழி போட்டிகள் விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும். நன்றி நேயர்களே.
SPS மற்றும் MAS MAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஓக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேயர்ஸ் இலக்கம் 9 ஓக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV எந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேல் பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0021-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SBS MASMAV இலக்கம் 9 டயன் பிளேஸ் மனுக்கா சிட்டி ஓக்லாந்து. மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பாரவர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பெல்மோரல், ஆக்லாந்து.
தமிழ் இனப்படுகொலையின் நினைவு நாள் ஆண்டுதோறும் மே 18 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இலங்கை உள்நாட்டு போரின் இறுதிக்கட்டமான மே 2009 முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களின் தியாகங்களை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. சங்கநாதமும் இந்த வகையில் தமிழ் இனப்படுகொலையின் நினைவு நாளையொட்டி இந்த நிகழ்ச்சியை தருகிறது.
மறக்குமா நம் தமிழினம் வலிகள் சுமந்த மேவாதம், மறக்கவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் சிறுகச் சிறுக செதுக்கிய தாய்நாடு வள்ளுவர்களால் சிதைக்கப்பட்ட மே மாதம். விடுதலை வேள்வியில் பெரும் போராட்டம் கண்டோம், அது தொடர் போராட்டமாக தொடர்ந்தது. உயிரை இழந்தோம், உடமையை இழந்தோம், பெரும் இழப்புகள் தியாகங்கள் செய்தோம். ஒருவாறு தமிழர் நாட்டின் எல்லைகள் அமைந்தன, தமிழரசு அமையும் என்று எதிர்பார்த்தோம். முப்படை கண்டோம், குடிமையாட்சியும் காண துவங்கினோம். வள்ளுவத்தின் மாட்சிமையும் தமிழியத்தின் மேன்மையையும் ஒன்று சேரக் கண்டோம். உலகம் வியந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க பொறுக்கவில்லை இனப்பகைக்கு, பகை அஞ்சியது. என் செய்யும் என் தமிழினம் உட்பகை, ஆம் எம் இனத்தின் குடை, அதை வைத்தே வீழ்த்த நினைத்தார் வெற்றியும் கண்டார். துரோகிகள் துணையோடு எம் கண்முன்னே வல்லரசுகளின் வேட்டைக்காடாக எமது தமிழ் தேசம், தமிழீழ தேசம் கனவாகி போனது. போர் நெறிக்கு இலக்கணம் வகுத்து போர் முறையில் கூட அறம் வளர்த்த பெருமை தமிழனுக்கே சங்க காலத்தில் இருந்தது. அதை நிகழ்த்தி காட்டியம் புலிகளின் வீரப்படை அழிந்து தமிழர்கள் வீழ்ந்து தமிழ் தேசம் கனவாகி போன மே 18, போர் புரிந்த தமிழன் துரோகத்தால் வீழ்ந்த மே மாதம், கனவு தேசம் கனவாகி போனது, மீண்டும் விழுவோம். கனவு தேசம் நனவாகட்டும். வாழ்க நாடு, வாழ்க நற்றமிழர். எழுத்தாக்கம் திரு பிரேம்குமார்.
பிரேம்குமாரின் அந்த பதிவினை தொடர்ந்து வருவது புதுவை ராசியாவின் பதிவு ஒன்று.
சங்கநாதம் வானொலிக்கு எந்த அன்பு வணக்கம். நெஞ்சமுறை வித்தகலா நினைவு நாள் மே 18. இது எங்கள் மக்கள் பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் காலமெல்லாம் நினைவில் கொள்ளும் கரிய நாள் இது. உலக வல்லூர்களின் துணையோடு முள்ளிவாய்க்கால் முற்றமதை இரத்த வெள்ளத்தில் மிதக்கவிட்ட நாளும் இதுவே. அண்டை நாடுகள் கூட இந்த அவலமதை கண்டும் காணாமல் வேடிக்கை பார்த்த நாளும் இதுவே. துப்பாக்கி குண்டுக்கும் சீறி வரும் கொத்து குண்டுக்கும் துளி துளித்து சரிந்த உயிர்களை தாங்கி அணைத்த முற்றம் இதே. உயிர்காக்க ஓடி வந்த உறவுகளை ஒன்றாய் உயிர் பறித்து காவு கொண்ட கரிய நாளும் இதுவே. தன் தாயிறந்து போனதறியாமல் தன் தாய்மொழியில் தவழ்ந்து பாலருந்த துடிக்கும் பாலகளின் பரிதாப நிலையை எந்த வரிகளில் சொல்லி முடிப்பது. தந்தை வேறு தாய் வேறாய் தலையன் வேறாய் தலை தரிக்க ஊழிய உறவுகளை ஒன்றாய் தரிசித்த முற்றம் இது. கட்டிய கணவன் கொட்டிய கொத்து குண்டில் உடல் சிதறி மாண்ட போது அருகில் மனைவி வந்து கட்டி அணைத்து கதறிகளம் ஒழியாமல் தவித்ததை யார் அறிவார். இரத்த வெள்ளமாய் காட்சி தந்து அந்த முற்றத்தில் கால் வதைத்த ஈரம் இன்னும் காயவில்லை. மீண்டு வந்த உறவுகளின் வலிகள் கூட இன்னும் ஆறவில்லை. கொத்து கொத்தாய் போட்ட குண்டு மலையில் எங்கள் சொத்துக்களை ஒன்றாய் குவித்து புதைத்து அந்த ஈரமண்ணின் உறங்கும் எங்கள் சொந்தங்களின் அமைதிக்காய் பிரார்த்திப்போம். பதினெட்டு. நன்றி.
பதினெட்டு மண்ணில் இரத்தம் சுட்டுது
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.